நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் கீதா மதிவாணன்.
ஆஸ்திரேலியாவின் தொன்ம அடையாளங்களுள் மிக முக்கியமானது பூமராங். பூமராங் என்றதுமே பலருக்கும் ஆஸ்திரேலியா நினைவுக்கு வருவது அதனால்தான். இன்று உலகம் முழுவதும் பல நாடுகளில் விளையாட்டுப் பொருளாய் பயன்படுத்தப்படும் பூமராங்கின் பிறப்பிடம் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவின் கலாச்சார தொன்மைக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு பூமராங். பண்டை காலத்தில் ஆஸ்திரேலிய பூர்வகுடி மக்கள் வேட்டையாட பயன்படுத்திய மரக்கருவிதான் இது. உலகின் மிக பழமையானதும் சுமார் 50,000 வருட வரலாறு கொண்டதுமான கிம்பர்லி பகுதியில் காணப்படும் பூர்வக்குடி மக்களின் பாறை ஓவியங்களில் பூமராங் கொண்டு நடத்தப்பட்ட கங்காரு வேட்டை காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதிலிருந்தே அவற்றின் தொன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய பூர்வக்குடி மக்கள் பயன்படுத்திய பூமராங்குகள் தெற்கு ஆஸ்திரேலியாவில் நிலத்தடி படிமங்களிலிருந்து கண்டறியப்பட்டுள்ளன. ஆதி காலத்தில் விலங்குகளின் எலும்பால் தயாரிக்கப்பட்ட பூமராங்குகள் பிறகு மரத்தால் தயாரிக்கப்பட்டன. கருப்பு வாட்டில் மரம் மற்றும் குறிப்பிட்ட சில யூகலிப்டஸ் மரங்களின் நல்ல வைரம் பாய்ந்த மரங்களின் உறுதியான வேர்பகுதிகள், பருத்த கிளைகள் அல்லது அடிமரத்தண்டுகள் போன்றவற்றிலிருந்துதான் பூர்வக்குடிகளின் பாரம்பரிய பூமராங்குகள் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் இன்று பிளைவுட், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களாலும் பூமராங்குகள் தயாரிக்கப்படுகின்றன. பூமராங்குகள் பல வடிவங்களில் பல அளவுகளில் காணப்படுகின்றன. பூமராங் என்றாலே எரிந்தவரிடம் திரும்பி வந்துவிடும் என்ற எண்ணம் பலருக்கும் உண்டு. ஆனால் எல்லா பூமராங்குகளும் எரிந்தவரிடம் திரும்புவதில்லை. ஆஸ்திரேலிய பூர்வக்குடியினர் பூமராங்கை கொண்டு விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடினர். கங்காருவை வேட்டையாட அதன் கால்களை குறிவைத்தும் ஈமி போன்ற பெரிய பறவைகளை அவற்றின் கழுத்தை குறிவைத்தும் பூமராங்குகள் எரியப்பட்டன. பூமராங் எரியும் வேகத்தை பொறுத்து அதிகபட்சமாக நொடிக்கு 10 சுற்றுகள் கூட சுற்றக்கூடும். வேட்டையாடுவதற்கு மட்டுமல்லாது போர் ஆயுதமாகவும் இசைக்கருவியாகவும் விளையாட்டு எரிவலையாகவும் பயன்படுத்தியிருக்கின்றனர். உரசி தீ உண்டாக்கும் கொள்களாகவும் பூமராங்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. 10 சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவுடைய சின்னஞ்சிறு பூமராங் முதல் 180 சென்டிமீட்டர் அளவிலான பெரிய பூமராங்குகள் வரை அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. பூமராங்குகளில் 3 வகை உண்டு. கங்காரு போன்ற விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்பட்டது ஒரு வகை. இலக்கை தாக்குவது மட்டுமே அதன் வேலை. வாழைப்பழ வடிவத்தில் மிக லேசான வளைவுடனும் மழுங்கிய முனைகளுடனும் இருக்கும் அது எரிந்தவரிடம் திரும்பி வருவதில்லை. இரண்டாவது சற்று அதிகமாக வளைந்து ஆங்கில எழுத்தான வி வடிவத்தில் மழுங்கிய முனைகளுடன் இருக்கும் பூமராங் என்றதுமே நம் நினைவுக்கு சட்டென்று வருவது இதுதான். இதன் பிரத்யேக வடிவம் மற்றும் எடை காரணமாக எரிந்தவரிடமே திரும்பி வரக்கூடியது. இது பறவைகளை தாக்க பயன்பட்டது. மூன்றாவது கூட்டல் வடிவத்தில் இருக்கும். இதன் முனைகள் மிகவும் கூராக இருக்கும். இது எதிரிகளை தாக்க பயன்பட்டது. பூர்வக்குடியினர் பயன்படுத்திய பூமராங்குகளில் பூர்வக்குடியினரின் ஓவியங்களும் இடம்பெற்றுள்ளன. இன்று தயாரிக்கப்படும் நாகரிக மற்றும் அலங்கார பூமராங்குகளிலும் பூர்வக்குடி ஓவியங்கள் பயன்படுத்தப்பட்டு அசலை போன்ற மாயையை உருவாக்கி விற்பனையில் சாதனை படைக்கின்றனவாம். அசலானாலும் நகலானாலும் பூமராங் என்ற பெயருக்கும் வடிவத்துக்குமான ஈர்ப்பும் மோகமும் இன்றும் மக்கள் மனத்தை விட்டு அகலவில்லை. தற்போது உலக அளவில் பூமராங் எறியும் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த வருட சாம்பியனான லோகன் பிராட்பேண்ட் என்பவர் விதவிதமான பூமராங்குகளை எறியும் முறை பற்றி சொல்கிறார்.
Basically, the best way to think of it is that each wing is an airplane wing. And this airfoil allows the boomerang to generate lift. But a boomerang is thrown vertically, so the direction of lift is to the side, unlike an airplane flying horizontal where the direction of lift is up in the air. So you throw it nice and vertical, straight up and down, it'll curve around and come back. And whether it's a two-wing boomerang, like the traditional ones that we think of, or a three-wing boomerang, they're both operating off the exact same principles of flight.
ஆஸ்திரேலிய ராணுவ அடையாள முத்திரையிலும் பூமராங் இடம்பெற்றுள்ளது. காரணம் என்ன தெரியுமா? போருக்கு செல்லும் வீரர்கள் பூமராங் போல புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அது. ஆஸ்திரேலியா தவிர ஐரோப்பா, எகிப்து, வட அமெரிக்காவிலும் ஏன் தமிழ்நாட்டிலும் கூட பூமராங்குகள் பழங்காலத்தில் பயன்பாட்டில் இருந்திருப்பதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வருகிறது. மிக பழமையான பூமராங் ஒன்று போலந்தின் ஒலாசோவா குகையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முற்காலத்தில் வாழ்ந்திருந்த யானை போன்ற மாபெரும் விலங்கான மம்முத்தின் தந்தத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட அதன் வயது சுமார் 30,000 ஆண்டுகள் என்றும், 2 அடி நீளமும் 1 கிலோ எடையும் கொண்ட அது ரெயின்டீர் எனப்படும் மான்களை வேட்டையாட பயன்படுத்தப்பட்டது என்றும் அறியப்படுகிறது. தமிழ்நாட்டில் யானை தந்தத்தால் தயாரிக்கப்பட்ட பூமராங்குகள் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன என்னும் தகவல் நமக்கு வியப்பளிக்கிறது அல்லவா? பழங்காலத்தில் பயன்பாட்டில் இருந்த அவை இன்று அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பூமராங்குகளுக்கு தமிழில் வளரி என்று பெயர். வளரியின் வேறு சில பெயர்கள் வளைதடி, பாராவளை, சுழல் படை, படைவட்டம் போன்றவை. வளரிகள் பெரும்பாலும் அடிமரத்தண்டுகளிலிருந்து தயாரிக்கப்பட்டன. சிறப்பாக சில உலோகத்திலும் யானை தந்தங்களிலும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. வளரி எரியும் முறைகளும் பூமராங் எரிமுறைகளைப் போலவேதான். அவை இலக்கை குறிவைத்து நேரடியாக வீசப்படுவதில்லை, சுழற்றிதான் எரியப்படுகின்றன. அப்படி சுழற்றி எரியப்படும் போது செங்குத்தாகவோ கிடையாகவோ சுழன்றபடி செல்லும். சில பூமராங்குகள் சுழலாமலும் செல்லும். பண்டைய காலத்தில் வளரிகள் போர்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எதிரியின் கழுத்தை இலக்கு வைத்தால் வளரி சுழன்று செல்லும் வேகத்தில் உயிரையும் பறிக்கும் வல்லமை உடையது என்ற போதும் பெரும்பாலும் கால்களை இலக்கு வைத்து எரியப்பட்டன. தற்காப்பு ஆயுதங்களுள் ஒன்றாகவும் வளரிகள் இருந்திருக்கின்றன. இந்த வளரிகளின் முன்னோடி ஆஸ்திரேலிய பூர்வகுடிகள் பயன்படுத்திய பூமராங்குகளே என்று அறியப்படுகிறது. உலகின் பல பகுதிகளிலும் பண்டை காலத்தில் பூமராங் பயன்பாடு இருந்தாலும் இலக்கை நுட்பமாக குறிப்பார்த்து எய்யக்கூடிய வில், அம்பு, ஈட்டி, வேல் போன்ற கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பூமராங் பயன்பாடு குறைந்து போனது. ஆஸ்திரேலிய பழங்குடியினரிடத்தில் மட்டுமே பூமராங்கின் பயன்பாடு தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. பூமராங் என்றதும் ஆஸ்திரேலியா நம் நினைவுக்கு வருவதற்கு இதுவே முக்கிய காரணம். ஆஸ்திரேலிய பூர்வகுடிகள் பயன்படுத்திய வேறு சில வேட்டை ஆயுதங்கள் வேட்டைத்தடி, எரி ஈட்டி, குத்தீட்டி போன்றவை. தற்காப்புக்காக கேடயங்களும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எரி ஈட்டிகள் தொலைவில் உள்ள விலங்குகளை வேட்டையாடவும் மீன் பிடிக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. டாஸ்மேனிய பூர்வகுடிகள் பயன்படுத்திய எரி ஈட்டிகள் மெல்லியதாகவும் சுமார் 6 மீட்டர் அளவில் நீளமாகவும் இருந்திருக்கின்றன. அளவில் பருத்தும் நீளம் குறைந்தும் காணப்பட்ட குத்தீட்டிகள் கடற்பசுகள் எனப்படும் சீல்களை கொள்வதற்கு ஏதுவாக பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன. சமவெளியிலும் கடலோர பகுதியிலும் வசித்தவர்கள் அதிகமாக எரி ஈட்டியையும், மழைக்காடுகளில் வசித்தவர்கள் குத்தீட்டிகளையும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். மழைக்காடுகளில் அடர்ந்த செடி கொடிகளுக்கு இடையில் புகுந்து செல்லும் போது நீளமான ஆயுதம் ஏந்தி செல்வது எளிதல்ல என்பதால் குறைந்த நீளமுள்ள ஆயுதங்களையே பயன்படுத்தினார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலிய பூர்வகுடி இனங்களிலேயே வில்லும் அம்பும் பயன்படுத்தியவர்கள் என்ற பெருமை டாரஸ் நீரிணைப்பு தீவு வாசிகளையே சேரும். வேட்டை தடியை தாரு பூர்வகுடியினர் வட்டி என்கின்றனர். இதை நல்ல நல்லா என்றும் சொல்வதுண்டு. இதன் முனை கூம்பு மாதிரியோ, உருண்டை வடிவிலோ, பறவையின் தலை போன்ற வடிவத்திலோ, அல்லது ஹாக்கி மட்டை போன்று முனையில் வளைந்து தட்டையான வடிவத்திலோ பயன்பாட்டின் தன்மையை பொறுத்து தயாரிக்கப்படும். வேட்டையாடுவதும் மீன் பிடிப்பதும் ஆண்களின் வேலை எனில், பெண்களின் வேலை சேகரிப்பது. ஈமியோ, கங்காரு போன்ற பெரிய உயிரினங்களை ஆண்கள் வேட்டையாட காய்கள், பழங்கள், கிழங்குகள், மூலிகைகள், பருப்புகள், முட்டைகள், தேன் போன்றவற்றையும், கோவன்னா பாம்பு போன்ற தரைவாழ் சிற்றுயிர்களையும் பெண்கள் கொணர்வார்கள். ஆயுதங்கள் அல்லாது பூர்வகுடியினர் செய்வினை போன்ற காரியங்களையும் எதிரிகளை பயங்கொள்ளவும் பழிவாங்கவும் பயன்படுத்தியிருக்கின்றனர். இறந்த ஒருவனின் எலும்பை எடுத்து எதிரியை நோக்கி சுட்டினால் சுட்டப்பட்டவன் விரைவிலேயே நோயுற்று சாவான் என்னும் நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. காலங்காலமாய் மானுட வரலாற்றில் துணிச்சலும் பயமும் ஒன்றோடொன்று பிணைந்தே பயணிப்பது வியப்பளிக்கிறது அல்லவா?
நம்ம ஆஸ்திரேலியா.
படித்தவர் கீதா மதிவாணன்.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.